அதற்கு பிறகு இனிமேல் இந்த தியான யோகம் நான் சொன்னேன், தியான யோகம் கிடைக்கிறதுக்கு நாம எப்படிப்பட்டதான இடங்களை சூஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும். இப்ப இது வந்து தியான யோகம் கிடைக்கிறதுக்கு முன்னாலேயும் கிடைச்ச பிறகும் இது அப்ளிகபிள். இதுவரைக்கும் தியான யோகம் பண்றவரைக்கும் கர்மாவை பண்ணணும், தியான யோகம் கிடைக்க ஆரம்பிச்ச பிறகு மனசு நிகிரகம் பண்ணணும். மனசு நிகிரகம் கிடைச்சால் அவனுக்கு யோகாரூடர்னு பேரு. அந்த யோகாரூடர்களுக்குள்ள எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடியவனா இருக்கிறவன் ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைய போகிறான். அந்நிலையில் அவன் சன்னியாசம் வாங்கிக் கொள்ளணும். இப்படி இல்லைன்னு சொல்லி மனசை மறுபடியும் பழைய நிலை கொண்டு வரப்படாது அப்படின்னு சொல்லி முடிச்சார். இப்ப தியானம் நம்ம பண்ணணும் என்பதற்காக என்னென்ன வேணும், நம்ம எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கறது தியான இந்த யோக சூத்திரத்துல சொல்ற விஷயங்கள்னா நமக்கு எது வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாமோ அந்த விஷயங்களை சொன்னார். அதுல முதல்ல சுசௌ தேசே பிரதிஷ்டாப்ய ஸ்திரமாசனமாத்மனஹ நாத்யுச்ரிதம் நாதி நீச்சம் குசோத்தரம். எப்படி தியானம் பண்ணணும், முதல்ல சுசௌதேசே பிரதிஷ்டாப்ய ஒரு ஆசனம் முக்கியம். தியானத்துக்கு யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி இந்த எட்டு அங்கங்கள் இந்த யோகத்துக்கு. அதுல சமாதி என்கிறது கடைசி பாகம். அது கடைக்கிறதுக்கு யம நியம ஆசனாதிகள்லாம் வேணும். முதல்ல ஆசனத்தை சொல்றார். நம்ம தியானம் பண்றதுக்காக ஒரு ஆசனத்தை போட்டுக்கிறோமோ அந்த ஆசனம் எப்படி இருக்கணும், சுசௌ தேசே பிரதிஷ்டாப்ய எந்த எங்க உட்கார்ந்து தியானம் பண்றேனோ ஜபம் பண்றேனோ அந்த இடங்கள்னா சுத்தமாக இருக்கணும். சுத்தம்னு சொன்னா சிலது நேச்சுரலா சுத்தமா இருக்கணும், சிலது கிருத்திரிமமாக சுத்தமாக்கப்பட்டது. கிரி குகைகள்ல யாரும் அழுக்கே பண்ண மாட்டா, ஏன்னா மனுஷால் வந்தாதானே. கங்கா நதி இருக்கிற காலத்துல சுபாவரமா இருக்கும், சுத்தமாக இருக்கும். சோ அது போல இடங்கள் நேச்சுரலா சுத்தமா இருக்கிறது. ஆனா நம்ம ஆத்திர ஒரு இடத்துல சுத்தமா தொடச்சு அங்கே ஆசனத்தை போட்டு உட்காரம். அதனால கிருத்திரிமமாக பண்ணப்பட்டதான சுத்தமான பதார்த்தங்களோ இடங்களோ அல்லது சாதாரணமா சுவாவ சித்தமாகவே சுத்தமா இருக்கிற இடங்கள்லயும் சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்ய அந்த ஆசனம் எப்படி இருக்கணும், அசைதா போல ஒரு ஆசனம் இருக்கப்படாது. உட்கார்ற மனை இருக்க பதில அது எப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் அசைதா போலயோ ஏதோ ஒண்ணு அப்படி இருக்கப்படாது. அப்புறம் ஒரு பக்கம் ஒரு கழிச்சு இருக்கிறதோ அப்படியெல்லாம் இருக்கப்படாது, ஸ்திரமாக இருக்கணும். ஏன்னா நீங்க தியானம் பண்ணும்போது நம்ம எப்ப ஆடினேன்னு அதுவும் ஆடிச்சுன்னா கீழே விழுந்துட்டா கஷ்டம். அதனால ஸ்திரமா ஆசனா மாத்மனா. இன்னும் சில பேர் ஊஞ்சல் பலகால உட்காந்துட்டு நான் தியானம் பண்றேன்மா, பாதி தூக்கம் கீழே வந்து அடிபடும், அது போல இருக்கக்கூடாது. இப்ப ஸ்திரமாக இருக்கணும், ஸ்திரமா ஆசனம் ஆத்மனா. அப்படி ஆத்மனான்னு சொன்னதுனால தனக்குன்னு ஒரு ஆசனம், ஒரே ஆசனத்துல பத்து பேர் தியானம் பண்றது இல்லை, அவளுக்கு தனியா ஒரு ஆசனம். நாத்யுச்ரிதம் நாதி நீச்சம். ஆசனம் எப்படி இருக்கணும் தியானம் பண்றதுக்கு, ரொம்ப உயர்ந்ததான நிலையிலையும் இருக்கப்படாது, ரொம்ப கீழையும் இருக்கப்படாது. நாத்யுச்ரிதம் சோஃபால உட்கார்ந்துட்டு தியானம் பண்றேன் அப்படின்லாம் பண்ணப்படாது. என்ன ஆச்சுன்னா இவன் பாதி தியானம் பண்ற பாதி அப்படியே தூக்கம் வந்து கீழே விழுந்துட்டானே, ஏன்னா அடிபடுமோ இல்லையோ, அதுக்காக ரொம்ப உச்சிதமாக இருக்கப்படாது. நீச்சம் பூமியோட கொஞ்சமாவது ஒரு அங்குளம் ரெண்டு அங்குளம் அவங்களாவது கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா எறும்பு எறும்பு வந்ததுன்னு வச்சுங்களேன், அது இவன் இன்சப்படுத்தப்படாது. அதற்காக அவர் ஆசனம் பலா எதுக்காக போட்டுக்கிறது, நீங்க கீழே உட்கார்ந்து பண்ணினையானால் உங்களை தெரியாம நீங்க கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டே இருக்கள். எறும்பு இது போல பிராணிகள்லாம் வந்ததுன்னு வச்சுங்களேன், அதை நம்மளை கழிச்சதுன்னா கஷ்டமா இருக்கும். அதுக்காக என்ன பண்ணணும், அது ஒரு ஆசனம் போட்டுக்கணும். எந்த பிராணியா இருந்தாலும் சரி, இது போல ஒரு பலகா இது போல இருந்ததையானால் அதுக்கு மேல ஏறாது. சாதாரணமாக இந்த பிராணிகள் எதுவும் ஏறாது. கட்டில படுத்துட்டு இருக்கோம், பாம்பு இருந்தாலும் பாம்பு சாதாரணமா கட்டலுக்கு மேல ஏறாது, அது சுத்தின்னு அப்படியே போயிடும். அது நீங்க அதுக்கு ஏதாவது பிரதிபந்தகம் பண்ணினா தான் கிடைக்குமே தவிர இல்லைன்னா அதன் வழியே அது போயிடும். அதற்காக ஆசனம்ங்கிறது எதற்காக போட்டுக்கிறது, மற்ற பிராணிகள்ல இருந்து இவனுக்கு தொந்தரவு வரப்படாதுங்கிறதுக்காக. ஆகையால் ரொம்ப ஹைட்டா இருந்தா இவன் கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, ரொம்ப லோவா இருந்தா அந்த பிராணிகள்ல இருந்து இவனால இவன் தப்பிச்சு கொள்ள முடியாது. அதற்காக என்ன பண்ணனா, ரொம்ப ஹைட்டா இருக்கப்படாது, ரொம்ப குறைச்சலா இருக்கப்படாது. இனி எப்படி இருக்கணும், சைல அஜின குஷோத்தரம் முதல பட்டு, சைலம்னா பட்டு, அதுக்கு மேல அஜினம் மான்தோல், அதுக்கு மேல குஷம் தர்பங்கள். இது பாடக்கிரமத்தை விட அர்த்தக்கிரமம் வேற விதம், இது ரிவர்ஸ் ஆர்டர். முதல்ல என்ன, தர்பாசனம், அந்த தர்பாசனத்துக்கு மேல மான்தோல், அதற்கு மேல பட்டு துணி. நீங்க ஜபம் பண்றது ஒண்ணு, நான் மாந்தோலுக்கு எங்கே போறது அப்படின்னு கேட்கப்படாது. இது ஜெனரலா சொல்லியிருக்கோம், இதே வேணும்னு அப்படி இல்லை. ஒண்ணு இல்லாத போனாலும் ஒரு பட்டு துணியை போட்டு அதுக்கு மேல உட்காரலாம். அவ்வளவு யோகம் யுஞ்சதா, யோகத்தை அனுஷ்டானம் பண்ணுவதற்காக ஆசன ஆஹார விஹாராதீனாம், எந்தெந்த ஆசனங்கள் இருக்கணும், எப்படி நீங்க சாப்பிடணும். நீங்க பாட்டு மூக்கு பிடிக்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் யோகம் பண்ண தூக்கம் தான் வரும், யோகம் வராது. அதே போல விஹாரம், வெகு நாட்கள் இவன் வெகு நேரம் சுத்திட்டு ஒரு 10 கிலோமீட்டர் நடந்துட்டு வந்து அப்புறம் தியானம் பண்ண தூக்கம் தான் வரும், வராது. ஆகையால் எப்படி அவன் எங்கே உட்காரணும், எவ்வளவு ஆகாரம் சாப்பிடணும், எவ்வளவு விஹாரம் இருக்கணும், தன் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும், இவைகள்லாம் சொல்றது. யோக சாதனத்தேனா, இவைகள்லாம் யோகம் கிட்டுவதற்கு சாதனமா இருக்கு. ஆகையால் கீழ் ஸ்லோகத்தோட அந்த சன்னியாசி விஷயம் ஆயிடுது. இங்க என்ன சொல்றார், யோகத்தை நாம் அனுஷ்டணிக்கணுமையானால் எல்லோரும் அடைக்க, தான் எப்படி பழகி கொள்ளணும், எப்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது சொல்றார். யோக சாதனத்தேன நியமஹா வக்தவ்யா, அதுக்கு ஒரு நியமம் சொல்லணும். பிராப்த யோகஸ்ய லட்சண லட்சணம் தற்பலாதிச்சா, அதோட யோகம் வந்த பிறகு கிட்டினவனுக்கு அவன் எப்படி இருப்பான், அவனுக்கு என்ன பலம் வர்றது அதையும் சொல்லணும். இத்யதா, அதற்காகத்தான் ஆரம்பியதே, இனிமேல மேல் ஸ்லோகங்கள் வரப்போறது அத்தியாயம் முடிகிற பரியந்தம். தத்ர ஆசனமேவ தாவது பிரதமதா பிரதமம் உச்சதே, ஆசனம் எப்படி, எப்படி நம்ம ஆசனத்தை அமைத்துக் கொள்றது இத்தியாதி சுச்சௌ. இது சாதாரணமா நம்ம அத்தனை பூஜை ஜபம் பண்றதை கூட இதேதான் ரூல்ஸ், யோகத்துக்காக இல்ல, சாதாரணமாக பூஜை ஜபம் பண்ணும் பொழுது நம்ம இதை வச்சுக்கணும். பட்டு மடி இல்லைன்னா பட்டுத்தான் மடி, ஆனா எப்படின்னா அமாவாசை இன்னைக்கு பௌர்ணமி இன்னைக்கு அதை துவைக்கணும், மீதி நாள்ல அப்படியே உபயோகப்படுத்தலாம். பட்டு மடியெல்லாம் பட்டை கொண்டு வந்து படுக்கையில போட்டு அப்புறம் திருப்பி எடுத்துக்க கூடாது, சாதாரணமாக அது அப்படியே இருக்கணும். அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி இன்னைக்கு அதை துவைச்சு அதை அப்படியே வச்சுக்கணும், அது அது வரைக்கும் பட்டு மடி. அது அதுக்கப்புறம் பட்டு உட்கார்ந்துட்டு அதுக்கு மேல உட்கார்ந்து சாப்பிட்டேன்னா மறுபடியும் துவைச்சாதான் அது மடியாகும். இப்படி சில நியமங்கள் இருக்கு, கவச வஸ்திரத்துக்கு அந்த நியமங்கள் இருக்கு. பட்டு மடியிலே ஆச்சாரியர் சொன்னார்னு சொன்னா அவர் சொன்னதுக்கு காரணம் வேற, என்ன இவ பட்டு பட்டுன்னு ஆயிரக்கணக்காக செலவு பண்றா, அதுக்காக பட்டு வேண்டாம் காஃபி வேண்டாம்னு சொன்ன ஆச்சாரியர். அதான் மடிங்கிற பதார்த்தத்துக்கு ரெண்டு அர்த்தம். இன்ஃபேக்ட் மடின்னு சொன்னா அப்பொழுது தோச்சதான வஸ்திரம் தான் மடி. சில பேர் கோடி வேஷ்டியை கட்டுண்டு மடிங்கிறா, புதுசா ஒரு வேஷ்டியை கட்டுண்டு அது மடிங்கிறா, அதுவும் ஒத்துக்கிறது இல்ல. மடின்னு என்ன, அதை தோச்சு அப்படியே இருந்துட்டு வேற ஒண்ணும் இல்லாம கட்டிக்கிறது தான் மடி, அதுதான் சுத்தமான வஸ்திரம். ஆமா அப்படிதான், அதை பண்ண முடியாதவா அதுக்கு வந்து இந்த பட்டு வேஷ்டியை கட்டிக்கிறார். பட்டுங்கிறது எப்படி, அமாவாசை பரியந்தம் பர்வ தின தினங்கள்ல அதை தோச்சு நீட்டா பண்ணி பண்ணினா அது மடி கண்டினியூ ஆகுது அவர். ஆனா சில பேர் அப்படியே வச்சுண்டு அதான் சொல்றேன் அப்படி போட்டுருக்கேன், அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கும் அதை தோச்சு அப்படி பண்ணணும் பர்வ தினங்கள்ல. மற்ற பதார்த்தங்கள்ல தினமும் மற்ற கார்பச பாத்திரம் என்ன, கார்பசம்னா காட்டல், இவைகள்ல தினந்தோறும் தோச்சு அது வளர்த்தி அப்படியே வச்சிருக்கணும். இவைகள்ல மற்ற பதார்த்தங்களோட சேர்க்கப்படாது அது மடி. அதுவும் சாப்பிட்டு இழையானால் பட்டு மடி இல்லை, பட்டு கட்டிட்டு சாப்பிட்டு இழையானால் பட்டு மடியாகாது. அதுக்கப்புறம் அமாவாசை பௌர்ணமி தோக்கலைன்னா அது மடியாகாது. இப்படி ஒரு நிர்பந்தம் வச்சுட்டு இருக்கோம். அதனால பட்டு வேண்டப்படான்னு காஞ்சி பெரியவா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பார்த்தீங்களா, ஆரைட்டு அவளும் சொல்றதுக்கு காரணம் என்ன, பட்டே வேண்டாம்னு சொல்றதுங்கிறது வந்து அது சாஸ்திரியம் இல்லை. ஏன்னா அம்பாளுக்கோ மற்ற பதார்த்தங்களுக்கோ பட்டுதான் கட்டணம்னு சொல்லியிருக்கு. ஆனா அந்த பட்டானது என்ன பண்ணிட்டு இருக்க, ஜீவஹிம்சையினால வருதுங்கிற அபிப்பிராயத்துல ஒரு காலத்துல மிருதமான சரீரங்கள் அந்த பட்டானது, அந்த பட்டுப்பூச்சிகள்லாம் பிராணனை விட்ட பிறகு அதுல இருந்து ஒரு சரீரத்தை பண்ணி அந்த நாரமணின்னு பண்ணிட்டு இருந்தா அதான் கட்டிட்டு இருந்தா சம்பிரதாயத்துல. இப்ப ஸ்திரீகளுக்கெல்லாம் இந்த பட்டு புடவை மேல ஆசை வந்து அது உயிரோட இருக்கும் பொழுதே அது பிறக்கும் பொழுதே அதை கொன்னுபிட்டு ஆயிரக்கணக்கான பிராணிகளை கொன்னுபிட்டு அதனால வஸ்திரங்களை இதை பண்ணி அதை விலை கொடுத்து நம்மளால முடியுமோ முடியாது அதை வாங்கித்தான் நான் ஆணுங்கிற அபிப்பிராயத்துல வாங்கிட்டு அதை கட்டுறாங்கிற அபிப்பிராயத்துக்காகத்தான் வேண்டான்னு சொன்னா எல்லோரும் வஸ்துத சாஸ்திரங்கள்ல பட்டுங்கிறது கட்டணம்னு அது கௌசேய வஸ்திரம் கௌசும்ப வஸ்திரம் அப்படின்னு இருக்கு தர்மசாஸ்திர கிரந்தங்கள்ல. ஆகையால் இது பட்டுங்கிறத வச்சுக்கலாம், செயல அஜின குஷோத்தரம் அப்படிங்கிறது இங்க சொல்லியிருக்க. அவள் சுஷோதேசே விவித்தே ஸ்வபாவதா சம்ஸ்காரதோவா, ஸ்வபாவத்து ஸ்வபாவமாகவே சுத்தமானதோ அல்லது சம்ஸ்காரதோவா சம்ஸ்காரங்கள்னால சுத்தமானதோ தேசே தானே பிரதிஷ்டாப்பியா இடத்துல நிறுத்தி வச்சு ஸ்திரம் அச்சலம் ஆத்மனஹா அசையாததான ஒரு ஆசனம் ஆத்மனஹா ஆசனம் நாத்தியச்சிருதம் நாத்தீவ உச்சிருதம் ரொம்ப ஹைட்டா இருக்கப்படாது, ரொம்ப ஹைட்டா இருந்தா விழுந்துடலாம் அதுக்காக. நாப்பி அதிநீஜம் ரொம்ப பூமிக்கு பூமியா இருக்க போல இருக்கப்படாது. சைலாஜின குஷோத்தரம் சைலம் அஜினம் குஷாச்சா உத்தரே எஸ்மின் ஆசனே ததாசனம் சைலாஜின குஷோத்தரம் அப்படி இருக்கப்படாது. அதுல பாடக்கிரமாது பாடக்கிரமத்தை விட விபரீதா அத்திர கிரமா சைலாதீனாம், அதனால பாடக்கிரமத்துக்கு விபரீதமான கிரமம் இங்கே சைலாதீனாம் அப்படின்னா கீழே தர்பாசனம் அதற்கு மேல அஜினம் அதற்கு மேல இது. இந்த தர்பம் எதுக்கு, பாவனமானது தர்பம் சுத்தமாக ஆக்கும், அதுக்காக தர்பமானது எப்பவும் இருக்கணும். இந்த தர்பத்துல தான் பவித்திரம் பண்ணி கொடுக்கிற கர்மாக்களை பண்ணும் பொழுது ரெண்டு தர்பங்களோ மூணு தர்பங்களோ எடுத்து அதுக்கு ஒரு முடி போட்டு அதை அனுராதான் அவிடாவர்தயந்த சதஞ்சீவேம சரதஸ்த வீரா அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி அக்ஷத ஆசீர்வாதம் போட்டு அந்த பவித்திரத்தை கொடுப்பா, பவித்திரத்தை மோதரவர்களுக்கு போட்டுண்டு அதனால கர்மாக்களை பண்ணணும். ஏன்னா ரெண்டு கர்ப்பங்கள் முடி போடாம போடணுங்கிறது ருக்வேதத்துல சொல்லியிருக்க. ருக்வேதத்துல ருக்வே ஆஸ்வலாயன சூத்திரத்துல முடி போடப்படாது, ரெண்டு கர்ப்பங்கள் மோதரவர்களுக்கு மடிச்சு வச்சுக்கணும்னு சொல்றது. ஆபஸ்தம்பர் முடிச்சு போட்டு வைங்க தர்பங்களையோ அப்படியும் சொல்லியிருக்க. ஆகையால் ரெண்டோ மூணோ தர்பங்களை போட்டு அதை முடிச்சு போட்டு கொடுக்கற. ஒரு வாத்தியார் ரெண்டு கர்மாவையும் பண்ணி வைப்பார், ருக்வேதமும் பண்ணி வைப்பார் யஜுர்வேதமும் பண்ணி வைப்பார். அதனால ரெண்டும் போட்டுக்கொண்டு அன்னிலிருந்து வாழ்த்து வந்துருது விவகாரம் ஒழுக்க தர்பம்னா இப்படிதான் கணக்குது. அதனால பவித்திரம் போட்டு கொடுத்தா போறோம். அப்புறம் தர்பானா ஸ்தேரியா கர்ப்பேஷு பவிஷ்யா தர்பங்களை பறித்து கொண்டு தர்பங்கள் மேல உட்கார்ந்துண்டு அப்படின்னு அவர் தர்பான ஆஸ்திரியான்னு பகவசனம் இருக்கு. ஒரு ஒத்த கட்ட தர்பையை கொடுத்து அது மேல உட்கார காலகடியில வைத்துக்கோம அப்படி இல்லை, தர்பான ஆஸ்திரியான்னு மூணு தர்பங்களாவது கொடுக்கணும் அதுக்கு மேல உட்காரணும் அப்படி பிரயோகம்ங்கிறது. அது வேற அது அந்த சொல்லக்கூடியதான வாத்தியாருக்கும் சம்ஸ்கிருதம் தெரியல, குருஹஸ்தனுக்கும் தெரியல. இவரால் இங்க தர்பான ஆஸ்திரியான்னு பகவசனம் சொல்லுறேன் ஒன்ன கொடுக்குறீரே மூணு கொடுங்கன்னு இவரும் கேட்கணும், இவருக்கும் சம்ஸ்கிருதம் தெரியல அவளுக்கும் சம்ஸ்கிருதம் தெரியல. ஏதோ நடந்துட்டு இருக்கு. ஆனா விவகாரம் என்னன்னா அதான் தர்பத்தை போட்டுண்டு அந்த தர்பம் என்ன பண்றதுன்னா அது பாவனகரம், மனசுல கெட்ட எண்ணங்கள் உதிக்காம அது இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கும். அதுக்காக தான் தர்பாசனத்துல வந்து உட்கார்றதுங்கிறது. இந்த தர்பாசனம் இவனுக்கு பாவன கரம் மட்டும் இல்லாமல் இன்னொன்னு இருக்கு. இந்த எறும்பு இவைகள்லாம் கிட்ட வராது. தர்பங்கள் போட்டு இல்லையானால் மற்ற பதார்த்தங்கள்லாம் வந்து அது கிட்ட வந்ததுன்னா அது அப்படி போயிடும், அது மேலே ஏறாது. சாதாரணமா போய் பார்க்கலாம் அந்த தர்பங்கள் ஏன்னா அதுக்கு இன்ட்ரென்சிக்கா தெரியும், அது வந்து கூர்மையா இருக்கும், நம்ம சரீரத்தை பாதிக்கும் அப்படின்னு அந்த பிராணிகளுக்கெல்லாம் தெரியும். ஆகையால் என்னன்னா அது அந்த அதனால உங்களை கடிக்காதுங்கிறதுக்காக அது தர்பாசனம் வச்சிருக்கு. தர்பாசனம் போட்டுண்டு அதுக்கு மேல மான் தோலை போட்டுண்டு அதுக்கு மேல இது இந்த மான் தோலும் அதுக்கு ஒரு விசேஷமானது இருக்கு. அந்த மனசை ஏகாகிரப்படுத்துவதற்கு மான் தோல் உபயோகப்படுறதுன்னு வச்சுருக்க. அதனால்தான் உபநயனான பிரம்மச்சாரிக்கு அவனுடைய பூனல்ல மான் தோலை கட்ட சொல்றான், அதுக்கு ஒரு மந்திரமும் இருக்கு. ஏன்னா மனசு ஏகாகிரமா இருக்கணும்ங்கிறதுக்காக மான் தோல் தான் போட்டுக்கணும்னு இருக்கு. சில பேர் புலியினுடைய தோலையும் போட்டுக்கிற, அது கூடாது, அது சன்னியாசி விஷயம். அவதான் புலியினுடைய தோலை போட்டுக்கலாமே தவிர மான் தோலை இது மற்றது போட்டுக்கூடாது. கிரகஸ்தானா இருக்கிறவா மான் தோலை போட்டுக்கலாம், பிரம்மச்சாரியா இருக்கிறவா மான் தோலை போட்டு சொல்லலாம். எதற்காக அந்த வேதாத்தியனம் பண்ணும் பொழுது சித்தம் ஏகாகிரமாக இருக்கணும் என்பதற்காக. அப்படி ஒவ்வொரு பிரம்மச்சாரியும் ஒரு மான் தோல் உலகத்துல மான் இல்லாமலே போயிடும். ஆக சும்மா மான் தோல் எடுத்துட்டு கொஞ்சம் கட்டிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மான் தோல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா அது நல்லதுன்னு சொல்றது. சரி, இவை ரெண்டு ஸ்திரீகள் தர்பாசனத்துக்கு மேல உட்காரப்படாதுன்னு சில பேர் சொல்ற. ஏன்னா தர்பத்துக்கு மேலேயே உட்காரப்படாது அப்படி, ஏன்னா ரொம்ப அத்தியந்த ஔஷ்ணியத்தை கொடுக்கும் தர்ப்பம். தர்ப்பமானது சரீரத்துக்கு அவ்வளவு உஷ்ணத்தை கொடுக்கும், அதனால அவ்வளவு உஷ்ணத்தை கொடுக்கக்கூடாது. ரொம்ப நேரம் அதுல உட்கார்ந்து ஸ்திரீகள் தபம் பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கறதுக்காக ஸ்திரீகள் தர்பாசனம் போடப்படாதுன்னு லோகத்துல சொல்லிக்கிற. ஆனா வெறும் தர்பாசனம் இல்ல, அதுக்கு மேல ஆஜினமா அதுக்கு மேல துணியும் போட்டு இருந்தா பரவாயில்லை. இப்ப சாதாரணமாக நல்ல மிருதுவா இருக்கக்கூடியதான வஸ்திரம், மடியான வஸ்திரத்தை போட்டு பண்ணலாம். ஆனா மற்றவர்கள் வெறும் கட்டையில உட்கார்ந்து பண்றது நியாயம் இல்லை. ஆகையால் கீழே பூமி வெறும் பூமியிலயே இருக்கக்கூடாது, வெறும் பூமியில இருந்து பூச்சிகள்லாம் வந்து ஹிம்சப்படுத்தலாம், வெறும் கட்டையும் கூடாது. ஆனா இந்த கட்டைக்கு மேல ஏதாவது ஒரு ஆசனம் போட்டு அது மேல பண்ணலாம் அவ்வளவு. அதனால தைல பாட கிரமாத் விபரீத கிரமஹா அத்ர கிரமஹா சைலாதீனாம். அதுக்கப்புறம் தத்ரைகாக்ரமணக்ருத்வாயதசித்ரேந்திரியக்ரிய உபவிஷ்ய ஆசனே யுஞ்சாத் யோகமாத்மவிசுத்தயே. தத்ரைகாக்ரமணக்ருத்வா, அங்கே மனசை ஏகாக ஒருமையாக ஒருமையுனையாக படுத்தி, யத சித்தேந்திரியக்ரிய சித்தம் மனசு புலன்கள் இவளுடைய செயல்களை நிறுத்தி. ஊர்ல இங்கே இங்கேயும் பார்க்காமல் சில பேர் ஜபம் பண்றப்ப பார்க்கலாம், இங்க பார்த்துட்டு அங்கே பார்த்துட்டு காஃபி ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு இப்படி எல்லாம் ஏதோ நடுவில் பேஷண்ட் டிவி பார்த்துட்டு இப்படி எல்லாம் பண்ணுவான், அதெல்லாம் இருக்கப்படாது. புலன்களையே அடக்கி அப்புறம் சார் நின்னுட்டு ஜபம் பண்ணலாமான்னு அர்த்தம், நின்னுட்டு தியானம் பண்ணலாமா இல்ல அப்படியே படுத்துட்டு தியானம் பண்ணலாமா அதெல்லாம் வேண்டாங்கிறார். உபவிஷ்ய ஆத்மனே யுஞ்சா, உபவிஷ்ய உட்கார்ந்து படுத்துல தியானம் பண்ணினா தூங்கி போயிடுவள், நின்று தியானம் பண்ணினா ஒருவேளை அசத்தியத்தின கீழ் விழுந்துருவள். ஆகையால் அந்த ரெண்டும் வேண்டாம்பா. உபவிஷ்ய உட்கார்ந்துனா தியானம் பண்ணணும், உபவிஷ்ய ஆத்மனே யுஞ்சா, இதுக்காக எதற்காக ஆத்மாவனிடத்துல தியானம் பண்ணணும், வேற ஏதோ நினைக்க விடாது. மனசுல யோகசாஸ்திரத்துல பரமாணுவில இருந்து பரம மகத் பரியந்தம் ஆகாசம் வரைக்கும் எதையாவது தாங்கள் தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இங்க என்ன பண்ணனு சொல்றாரு, எதை தியானம் பண்ணணும்னு சொல்றாரு, ஆத்மாவை தான் தியானம் பண்ணணும் அப்படி வேதாந்தத்துல. ஆகையால் இஞ்சாத் யோகம் ஆத்ம விசுத்தையே, எப்படி பண்ணினையானால் உங்களுடைய மனசானது ஏகாக்கிரமானவர் நிலையை அடையும் அப்படின்னு அப்படின்னு அடுத்த ஸ்லோகம். இதுக்கு பாஷ்யம் நம்ம திங்கக்கிழமைக்கு காலமே பார்ப்போம். அடுத்த கிளாஸ் திங்கக்கிழமை காலமே. திங்கக்கிழமைய பௌர்ணமி பிரதோஷம் இருக்கு.